வணக்கம் திருநாவுக்கரசு அவர்களே.
வணக்கம்.
தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் அதிமுக ஆளும் அதிமுகவின் பலம் பலவீனம் அல்லது அது அமைக்கவிருக்கும் கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
தொடர்ந்து 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாலும் இடையில் சட்ட ரீதியான பல பின்னடைவுகளை சந்தித்திருப்பதனால் அதிமுக கொஞ்சம் பலவீனப்பட்டிருப்பதாக வெளிப்புறத்தில் தோன்றலாம். இரண்டாவதாக, சமீபத்தில் கடுமையான மழை வெள்ளத்தினால் தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மீட்பு பணிகள், நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் நடைபெறாத நிலையில் அதிருப்திகள் சில இடங்களில் நிலவுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னமும் கிராமப்புறங்களில் அதிமுக அரசினுடைய நலத்திட்டங்கள், இலவசங்கள் பெருமளவு தங்களுடைய வாக்குகளை தக்க வைத்துக் கொண்டிருப்பதாகவே செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்னமும் அதிமுக அமைப்பு ரீதியாகவும் சரி, மக்கள் செல்வாக்கிலும் ஓரளவிற்கு செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. எனினும் அதிருப்திக்கான பங்கு இல்லாமல் இல்லை. அதிருப்தி எந்த அளவுக்கு எதிர் ஓட்டுகளாக மாறும் என்பதை தேர்தல் தான் நிர்ணயம் செய்யும் என்று நினைக்கின்றேன்.
அடுத்ததாக, திமுக காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளது. விஜயகாந்த் தங்களது அணியில் சேர்வார் என்று எதிர்பார்த்து காத்துள்ளது. இந்த பின்னணியில் திமுக கூட்டணியின் பலம் பலவீனம் என்பதாக எதை பார்க்கிறீர்கள்?
திமுக அதனுடைய ஒரே பலம் அதனுடைய தலைவர் கருணாநிதி மட்டும்தான். துரதிருஷ்டவசமாக அதனுடைய பலவீனமும் அவர்தான். 92 வயதில் அவரை விட்டால் வேறு ஆள் இல்லை என்ற நிலைக்கு ஒரு பெரிய ஒரு கட்சி இருப்பது சந்தேகம் இல்லாமல் அது அவருடைய பலவீனம் தான். அடுத்த கட்ட தலைவர் என்றோ அடுத்த வாரிசு என்றோ அறிவிக்கப்பட்டிருக்கும் MK Stalinக்கு அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா என்பது இன்னமும் அறுதியிட்டு கூற முடியவில்லை. கருணாநிதி அளவிற்கு சொல்வன்மையோ எழுத்து வன்மையோ கட்சியினுடைய அமைப்பை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய ஒரு உறுதிப்பாடோ அந்த அளவுக்கு அவரிடம் இன்றும் வெளிப்படவில்லை. இருந்தாலும் இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 23% வாக்குகள் அப்படியே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த 23% வாக்குகள் என்பது தேர்தல் நேரத்தில் அப்படியே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு உதவி செய்துவிடுமா என்பது அவ்வளவு தெளிவாக நம்மால் இன்னும் சொல்ல முடியவில்லை. அதனுடைய அடிப்படையில் தான் கடந்த 2 ஆண்டுகளாகவே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்துக் கொண்டு தயார் தயார் என்று கிட்டத்தட்ட அறைவுகள் ஒதுக்கப்படியே தான் இருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் ஒரு வழியாக பகிரத பிரயத்தனம் செய்து காங்கிரஸை தங்களுடைய கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார்கள். இதே காங்கிரஸை ஏதோ காரணங்கள் சொல்லி காங்கிரசிடமிருந்து விலகி தனியாக நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தவர்கள் இன்று தங்களுடைய நிலை பலவீனப்பட்டு இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டமையால் தான் கூட்டணி அவசியம் என்பதை உணர்ந்து மீண்டும் அதே காங்கிரஸில் அவர்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவதாக, விஜயகாந்தும் தங்களோடு அவருடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தங்களோடு இணைந்தால் மட்டுமே ஓரளவுக்காவது ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியம் இருக்கும் என்பதை மற்றவர்கள் எல்லாரையும் விட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நன்கு உணர்ந்திருக்கிறார். அதனால்தான் எப்படியாவது விஜயகாந்த் தங்களுடைய அணிக்கு வர வேண்டும் என்பதை கிட்டத்தட்ட பல ரூபங்களில், பல வடிவங்களில், பல வார்த்தைகளில் அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆக இதெல்லாம் வந்து அவருடைய டெஸ்பரேஷன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே, அதனுடைய அவருடைய பதட்டத்தை காட்டுகிறது. எப்படியாவது வேற வழி இல்லாமல் கூட்டணி இருந்தால்தான் நம்மளால் வந்து ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருப்பதை காட்டுகிறது. கண்டிப்பாக வந்து கட்சியினுடைய பலவீனம் தான், வேற வார்த்தைகள் சொல்லவே முடியாது.
அடுத்ததாக, இந்த அதிமுக திமுக கூட்டணிக்கு மாற்றணி யாமை என்று முழங்கி வருகின்றார்கள் மக்கள் நல கூட்டணியினர். இந்த மக்கள் நல கூட்டணியின் வாய்ப்பு எப்படி இருப்பதாக உங்களுக்கு படுகிறது?
முதல் முறையாக ஒரு மாற்று அரசியல் என்ற ஒரு பெரிய ஒரு பிரகடனத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். 4 கட்சிகளும் இணைந்து ஒரு புதிய மாற்றத்தை நாங்கள் உண்டாக்குவோம், முதல் முறையாக ஒரு கூட்டணி அரசியலை நாங்கள் முன்மொழியை காத்திருக்கோம் அறைகோலை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். கொள்கை அளவில் அவர்களிடம் ஒரு விதமான கருத்தொற்றுமை இருப்பது தெளிவாக தெரிகிறது. இந்த கருத்தொற்றுமை ஒரு ஆரோக்கியமான கருத்தொற்றுமை என்பது மட்டுமல்ல, அவர்கள் முன்வைக்கக்கூடிய கொள்கைகளும் இனி வரக்கூடிய காலங்களில், வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கை முன்வைக்கும் என்பதற்கான அத்தனை சாத்தியப்பாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இவர்களுடைய கொள்கைகளும், இவர்களுடைய சித்தாந்தங்களும், இவர்களுடைய பிரச்சார யுக்திகளும் எந்த அளவிற்கு வாக்குகளாக மாற்றப்பட்டு அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்தும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் மாற்றம் கண்டிப்பாக தேவை என்று பெருவாரியான மக்கள் நினைக்கும் சூழலில் இவர்களே பிரதானமான ஒரு அணியாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஆனால் மக்கள் உண்மையிலேயே எங்களுக்கு முழுமையான ஒரு மாற்றம் தேவை, 2 பெரும் திராவிட கட்சிகளிடமிருந்து தங்களுக்கு ஒரு விடுதலையும் ஒரு மாற்றமும் வேண்டும் என்று மக்கள் நினைத்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி நினைப்பார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்படி நினைத்தால் அநேகமாக இவர்களுக்கு அந்த வாய்ப்பு போய்வதற்கான சாத்தியங்கள் அதிகம் என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
அடுத்ததாக, மதில் மேல் பூனையாக இருக்கின்ற விஜயகாந்த், அவர் எந்த பக்கம் சாய்வார் என்று யாருக்குமே தெரியவில்லை. அவரை பற்றிய உங்கள் கணிப்பு என்ன?
ஒரு முதிர்ச்சியற்ற அரசியல் என்று மட்டுமே என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஏனென்றால் பிரக்மாட்டிசம் என்று ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை என்று சொல்வார்கள். தன்னுடைய லாபம் மட்டுமே பிரதானமாக கொண்டு ஆட்சி செலுத்துவது, அரசியல் நடத்துவது என்பது இன்று கிட்டத்தட்ட அனைவருக்கும் ஏற்புடைய ஒரு கொள்கை ஆகிவிட்டது. இதில் பெரிய கொள்கை என்றோ சித்தாந்தம் என்றோ இதெல்லாம் யாரும் இப்போதெல்லாம் பேசுவதில்லை. நாரோடு கூட்டணி வைத்தால் எனக்கு என்ன லாபம் என்ற அளவில்தான் பார்க்கிறார்கள். ஆனால் அதையே இயல்பு நிலைக்கு நாம் ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகும் கூட திரு விஜயகாந்தனுடைய கொள்கைகள் வந்து ஒரு அப்பட்டமான ஒரு முதிர்ச்சியின்மையைத்தான் காட்டுகிறது. அவர் இப்போதைக்கு தனிப்பட்ட ஒரு விரோதம் அவருக்கும் ஜெயலலிதாவுக்கு இருப்பது மட்டும் வெளிப்படை. இப்போதைக்கு யாரோடு சேர்ந்தால் நமக்கு அதிக பலன் என்ற ஒரே ஒரு கொள்கை மட்டும்தான் அவரிடம் இருக்கிறது. அந்த ஒரு கொள்கை மட்டுமே அவர் அரசியல் நடத்துவதற்கு, நெடுங்காலத்திற்கு அரசியல் நடத்துவதற்கு போதுமானதாக இருக்குமா என்றால் அது நிச்சயமாக பத்தாது என்பது அரசியலில் அடிப்படை தெரிந்த யார் வேண்டுமானாலும் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 7-8% வாக்கு வங்கியை அவர் வைத்திருக்கிறார். அது ஏதோ ஒரு நம்பிக்கையில் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் என்ன அவர்களுக்கு இவர் திரும்ப செய்ய போகிறார் என்ற கேள்வி நிலத்தான் செய்கிறது. ஆகையால் இது ஒரு கடைசி சந்தர்ப்பமாக விஜயகாந்த் நினைத்து தன்னுடைய அரசியல் போக்கை மாற்றிக்கொண்டால் ஒரு நல்ல கட்சியாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தமிழகமும் அதன் மூலமாக பயன்பெறுவதற்கான சாத்தியமும் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை தமிழகம் முழுவதும் நிறுத்துவதாக அறிவித்துள்ளார். அது எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு படுகிறது?
ரொம்ப ஆச்சரியமான ஒரு விடயம் என்னவென்றால் கிட்டத்தட்ட 234 தொகுதிகளிலும் அவர் தன்னுடைய வேட்பாளர்களை ஒரே நேரத்தில் கடலூர் மாநாட்டின் மூலமாக அறிவித்திருக்கிறார். தெளிவாக சொல்லியிருக்கிறார், என்னுடைய கொள்கை என்ன என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன், இது நான் தமிழர்களுடைய மறுவாழ்வுக்கான விடியலுக்கான ஒரு அழைப்பு என்று அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே தமிழகம் முன்னேற வேண்டும் என்று விரும்புபவர்கள் என்னோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அழைக்கிறார். கூட்டணிக்கு அழைப்பு கொடுக்கவில்லை, என் பின்னால் வாருங்கள் என்று அவர் மறைமுகமாக யாரை சொல்கிறார் என்றால் மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அவர் அழைக்கிறார். திருமாவளவன், வைகோ மற்றும் இரண்டு இடதுசாரிகளை அவர் அழைக்கிறார். இது கேள்வி என்னவென்றால் இவருடைய தீவிர தமிழ் இனவாதத்திற்கு எத்தனை பேர் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற ஒரு கேள்வியாகத்தான் செய்கிறது. அடிப்படையில வந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்கள் பற்றி அவருடைய மிக கடுமையான விமர்சனங்கள் இடதுசாரிகளுக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு விஷயம்தான். கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். கார்பரேட்டுக்கு தாரை வளர்க்கக்கூடிய திட்டங்களை அவர் கடுமையாக எதிர்க்கிறார். கிராமப்புற பொருளாதாரத்தை நோக்கி நாம் திரும்ப வேண்டிய ஒரு அவசியத்தை அவர் முன்வைக்கிறார். இதெல்லாம் கண்டிப்பாக இடதுசாரிகளுக்கு ஒவ்வொப்பான ஒரு நிலைப்பாடுதான். இருப்பினும் இது எந்த அளவுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் மக்களிடம் சென்று சேரும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆக பொருளியல் ரீதியாக மாற்று திட்டங்களை முன்வைக்கிறார், அரசியல் ரீதியாக தமிழ் இன விடுதலையை அவர் முன்வைக்கிறார். இது இரண்டுக்குமான ஒரு திருமணம் என்று நடந்தாக வேண்டும், இரண்டுக்குமான ஒரு ஒத்திசைவு நடந்தாக வேண்டும். அந்த ஒத்திசைவை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இவர் தான் கிரியேட் பண்ண வேண்டும், இவர் தான் உருவாக்க வேண்டும். யாராலும் உருவாக்கி தர முடியாது. இவர் உருவாக்கி தரும் பட்சத்தில் அவருக்கு ஒரு மகத்தான எதிர்காலம் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
மிக்க நன்றி திரு அவர்களே.
நன்றி.